ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ. ശ്രീമത് കൃഷ്ണ സമാത്വായ നമോ യാമുനു സൂണവേ ഉത്കടാക്ഷൈക ലക്ഷാണാം സുലഭ ശ്രീധരസ്സദ. ശ്രീമത് വേദമാർക്ക പ്രതിഷ്ഠാപനാചാര്യ ഉപയവേദാന്താചാര്യരാക എഴുന്നരുളിയിരിക്കും സ്വാമികളിടത്തിലെ തിരുവടി താമരകളിലെ ദണ്ഡം സമർപ്പിച്ച് இன்று அடியனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுக்கப்பட்ட விஷயத்தை அடியன் ஓரளவு பெரியோர்களிடம் கருத்து தெரிந்த வண்ணம் விஜாபிக்கிறேன். அதாவது பெரியவாச்சான் பிள்ளையுடைய பெருமையை கூறும்போது சுவாமி மனோலமாமணிகள், பெரியவாச்சான் பிள்ளை பின்பிள்ள வைக்கும் தெரிய வியாக்கியைகள் செய்வார், அரிய அருளி செயல் பொருளைய அரியர்களுக்கு இப்போது அருளி செயலாய் தெரிந்து என்று அருளி செய்கிறார். அதாவது பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு மகாச்சாரியர், அவர் தாமோ இங்கு அவதரிக்கவில்லை என்றால் இந்த அருளிச்செயலுடைய ரகசியங்களை யார் அறிவார்? அருளிச்செயலுக்கு அருளிச்செயல் என்றே பெயர் வந்திருக்காது. அவர் நம்பிள்ளையிடமிருந்து கற்றுத்தெரிந்த அர்த்தங்களை எல்லாம் நாலாயிர திவபிரபந்தத்துக்கும் யாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். ஒரு சமயத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், சம்ஸ்கிருத அறிஞர். அவர் பெயரை அப்பே தீக்ஷிதர் அப்படின்னு சொல்லி பேர். அந்த அப்பே தீக்ஷிதரத்தில் நிறைய பேர் போய் கேட்டாலாம், ஒரு சில பேர் போய் கேட்டாலாம், சுவாமி நீங்கள் எல்லாமே ரொம்ப கற்று தெரிஞ்சவராக இருக்கீர், நீங்கள் அவசியம் ராமாயணத்துக்கும் ஒரு வியாக்கியானம் எழுதணும் அப்படின்னா, ராமாயணமா? ராமாயணங்கிறது சோழியன் பிழிந்த சக்கை அப்படின்னாரா அந்த அப்பே தீக்ஷிதர். அதாவது ஒரு கரும்பாக இருக்கிறது, அந்த கரும்பிலிருந்து அந்த பழரசமானது பிழியப்பட்டால் அப்போ அந்த பழரசம் இழிந்த சக்கையானது எப்படி இருக்குமோ அப்படி தான் ஸ்ரீராமாயணம் இருந்தது. அதிலிருந்து இருக்கக்கூடிய எசன்ஸ் சாற்றை எல்லாம் நமது ஆச்சாரியர்கள் மிகவும் பருகி சுவைத்திருக்கிறார்கள். அதுவும் பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை பல வியாக்கியானங்களில் உதாரித்து காட்டியிருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதற்குன்னு ஒரு தனி பிரபந்தமாக பாசுரப்படி ராமாயணம்னு நாலாயிரத்தி பிரபந்த வரக்கூடிய பாசுரங்களை வைத்துக்கொண்டே ஸ்ரீராமாயணம் சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். அதற்கு மேற்பட தனி ஸ்லோகங்களுக்கு, ஸ்ரீராமாயணத்திலே கூறப்படக்கூடிய தனி ஸ்லோகங்களுக்கு மிகவும் அழகாக வியாக்கியானம் செய்திருக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அது மட்டும் இல்லாமல் அபயப்பிரதான சாரம், இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய அபயப்பிரதான சாரத்தையும் ஒரு தனிப்பகுதியாகவே எடுத்துக்கொண்டு அதை நமக்கு ஒரு ஸ்லோகத்தையும் விடாமல் அனைத்து ஸ்லோகத்துக்கும் தாம் மிகவும் அழகாக வியாக்கியானமிட்டு அருளி செய்துள்ளார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இன்றைய விஷயமானது என்னன்னாக்கா, இந்த விபீஷண சரணாகதி அப்படின்னு ஒன்று நடக்கிறது. கிட்டத்தட்ட இதை விபீஷண சரணாகதியை ஒரு நாள்லேயும் சொல்லலாம், அதாவது ஒரு வாரத்துலேயும் சொல்லலாம், ஒரு மாதத்துலேயும் சொல்லலாம், ஒரு வருஷ காலமும் சொல்லலாம். பட்டர் இது குறித்து பட்டரே ஒரு வார்த்தையை தெரிவித்திருக்கிறார். பட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பட்டர் ரொம்ப நாள் இந்த விபீஷண சரணாகதியை பற்றி சொல்லிகிட்டே இருந்தான். அதில் கோஷ்டியில் இருந்த ஒருத்தருக்கு ரொம்ப பொறுமையே இல்லாமல் போயிடுது. அவர் போய் பட்டர்கிட்ட போய் கேட்டாராம், பட்டரே நீ ரொம்ப நாளாக சாச்சின்னு இருக்கிற விபீஷன் சரணாகதி, எனக்கு ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னாராம். ஆ சொல்லலாமே, தாராளமாக சொல்லலாமே. அவரவர் சரணாகதர்களை ரட்சிக்கும் இத்தனையிலே ஸ்ரீ விபீஷண சரணாகதி அப்படின்னாராம். அதாவது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன், அவன் சுக்ரீவனை தஞ்சமடைஞ்சிருக்கான், தன்னுடைய சீதா பிராட்டி வேண்டுவதற்காக. இங்கே விபீஷண ஆழ்வான் தானும் சரணமடைஞ்சிருக்கான் ராமனை. ஆக அந்த இடத்துல சரண்யனானவன் சுக்ரீவ மகாராஜர், சரணாகதனானவன் சக்கரவர்த்தி திருமகன். இந்த இடத்துல சரண்யனானவன் விபீஷணன், சரணாகதனானவன் சக்கரவர்த்தி திருமகன். ஆக இரண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதம், அதுதான் விபீஷண சரணாகதி. ஒத்தருக்கொத்தர் சரணமடைந்தவர்களை தாம் காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டிருக்கிறார்கள். சுக்ரீவர் மகாராஜருடைய எண்ணம் என்னன்னாக்க, விபீஷணன் ஆழ்வானால் சக்கரவர்த்தி திருமகனுக்கு எதுவும் ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது. ஆனால் சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவுள்ளம் என்னன்னாக்க, இந்த விபீஷண ஆழ்வானை எப்படியாவது அங்கீகரிக்க வேண்டும். அதுவும் எப்படி அங்கீகரிக்க வேண்டும்னாக்க, இந்த வானர்களுடைய சம்பந்தத்துடன் அங்கீகரிக்க வேண்டும். எல்லாருமே அதுக்கு ஒத்துப்போகணும். தான் மட்டும் தன்னுடைய சுவாமித்தம் இருந்தால் கூட அப்படி இருக்கக்கூடியது சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவுள்ளம் கிடையாது. அதாவது இவா யாராவது சொல்லி, அதாவது இந்த வானர்கள் யாராவது விபீஷண ஆழ்வானை அங்கீகரிக்க வேணும்னு சொல்லி தான் அங்கீகரித்தா அத்தகைய வானரர்களுக்கு ஒரு புகழ் ஏற்படும்னு சக்கரவர்த்தி திருமகன் பெரிய சபையை கூட்டி வானரர்களின் தலைவரான சுக்ரீவ மகாராஜர் என்ன, அங்கதன் மற்றும் ஜாம்பவான் போல பெரியவர்கள் என்ன, திருவடி தொடக்கமாக லங்கைக்கு சென்று திரும்பிய வானரர்கள் என்ன, வானரர்கள் அதாவது திருவடி மட்டுமே லங்கைக்கு சென்று திரும்பியவர் மற்றும் ஏனைய வானரர்கள் என்ன, எல்லாரையும் கூட்டி ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி நடத்துகிறார். அந்த மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, விபீஷண ஆழ்வானை கொல்லப்பட வேண்டும், இங்கேயே கொண்டுணும் விபீஷண ஆழ்வானை, இவன் ராவணனுடைய தம்பி, இவன் சரணமடையணும்னு வந்தானாக்கா என்றைக்கு சீதையை கொண்டு போனானோ ராவணன் அன்றைக்கே வந்து இங்கே வந்து சரணம் அடைஞ்சிருக்கணும், அப்படி இல்லாமல் இவ்வளோ காலந்தாழ்த்தி வந்து சரணமடைகிறான் விபீஷண ஆழ்வான் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்குறான், உன்னை கொலை பண்ணணுன்னே வந்திருக்கான் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய வானர்களுடைய கருத்து. சுக்ரீவனும் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அவனை கொலை பண்ண வேண்டும் அப்படின்றார். திருவடி இந்த விஷயத்தில் ஒரு மாறுபட்டு கருத்தாக, நான் தான் போய் லங்கைக்கு போய் அத்தனை பேரையும் போய் தூது எடுக்கும்போது கூட பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக இந்த விபீஷண ஆழ்வான்றவர் ரொம்ப தர்மவானவானவர், அவரை நிச்சயமாக வதைக்கக்கூடாது, அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று திருவனுடைய வாக்கு. மேலும் சக்கரவர்த்தி திருமகனுடைய வாக்கும் என்னன்னாக்கா, என்னுடைய என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்கா, எப்படியாவது இவரை அங்கீகரிக்க வேண்டும். அதற்காக முற்கூறிய ஸ்லோகத்திலே நேற்றைய உபன்யாசத்திலே அனுபவித்தும் அவருடைய வீர பராக்கிரமத்தை சொன்னார். எத்தனை பேர் ராட்சசர் இருந்தாலும் சரி, எத்தனை பிசாசு எத்தனை விதமான ராட்சசர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் கூட தன்னுடைய விரலினால் அல்ல, தன்னுடைய ஒரு அம்பினால் இல்லை, ஒரு விரலினால் அல்ல, தன்னுடைய மனத்தினால், தன்னுடைய திருவுள்ளத்தினால் உலகத்திலுடைய அனைவரையும் அழித்து விடுவேன் என்று தன்னுடைய வீரிய பராக்கிரமத்தை நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அவர் சொல்கிறார் சக்கரவர்த்தி திருமகன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இதை பார்த்து நினச்சின்றார், நாம் பலசாலி, அவனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கருது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம பலமத்தவராய் இருந்து அவன் நமக்கு தப்பே பண்ணக்கூடியவனாகவே இருந்தாலும் அவன் சரணமடைஞ்சிட்டான், ஆகையால் அவனுடைய சரணாகதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது விஷயமா ஒரு இதிகாசத்தில் ஒரு கதையும் இருக்குது, அதாவது ஒரு புறாவினுடைய கதை. அந்த கதையானது எப்படி அப்படின்னாக்க, எப்படி வேதம் ஒரு பிரமாணமாக கொண்டிருக்கிறோமோ அப்படியே இந்த கதையும் வழி வழியாக குரு சிஷ்ய கிரமமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. இதை சூயத்தே அதாவது வேதம் போலே கேட்டு போருவதென்று வர்த்தமான நிர்தேசம் அப்படின்றார். அதாவது எப்படி அப்படின்னாக்கா, பூர்வே பூர்வேபியோ வச்சே ஏத்து தூஷகா அப்படின்றார். அதாவது வழி வழியாக கூடக்கூடிய ஒரு கதையானது, ஒரு சரணாகதனை எப்படி காக்க வேண்டும் அப்படின்னாக்கா சொல்கிறது இந்த கதை. சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், நம்ம விசேஷ சரணாகதியில் எம்பெருமானே எல்லாம் என்று யார் வருகிறானோ அவனை சரணாகதன் என்று சொல்கிறோம். ஆனால் இங்கே சரணாகதன் என்பதற்கு ஒரு விசேஷமாக அர்த்தமும் காட்டப்படுகிறது. அதாவது எதிரியானவன் யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டை தேடி வந்தாலே அவனை வந்து சரணாகதன் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சரணாகதன் என்று சொல்லப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் நமது ஆச்சாரியர்கள். அதாவது இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, இந்த கதையானது எங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னாக்கா, இதிகாச இஷ்வாக வம்சத்தில் மட்டும் இந்த கதை வந்து நான் சொல்லக்கூடிய கதை வந்து பிரசித்தி அல்ல, வானர ராஜ்யத்துலேயும் இது ரொம்ப இந்த கதையானது பிரசித்தம். அப்படி என்ன ஒரு கதை அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ரெண்டு புறா, அதாவது ஆண் புறா ஒன்று பெண் புறா ஒன்று, ரெண்டும் சுகமாக வாழ்கிறது ஒரு வனத்தில். அப்போ அந்த வனத்துக்கு ஒரு வேடன் வரான். அந்த வேடன் வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, பெண் புறா அந்த பெண் புறாவை பிடிச்சி தன்னுடைய கூண்டில் அடைச்சின்றான் அந்த வேடன். அதை எடுத்துட்டு நேராக எங்கே வரான் அப்படின்னாக்கா, அதை அந்த ஆண் புறா தங்கி இருக்கக்கூடிய மரக்கிளையில் அது கீழே வந்து தங்கியிருக்கான் அந்த வேடன். அவனை குளிர் ரொம்ப வாட்டுறது. இந்த பெண் புறாவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஆண் புறா இந்த வேடன் அவன் கூண்டிலே அடைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த பெண் புறாவை பார்த்து பார்க்கறது. அப்போ பார்த்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, தன்னுடைய வீடை தேடி வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறது அந்த வேடனை. அப்போது எங்கெங்கோ இருக்கக்கூடிய அந்த குச்சிகள்லாம் வச்சு தீ மூட்டுறது இந்த ஆண் புறா. அந்த குளிருக்கு இதமாக தீ மூட்டிக்கிறது. மேலும் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அவனுக்கு ஏதாவது உணவளிக்க வேணுமே, உணவளிக்கிறதுக்காக தன்னுடைய என்ன இருக்க போகிறது தன்னுடைய பறவை இடத்துல, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று என்ன பண்ணுறதுனாக்கா, அந்த குளிர் மூட்டிய தீக்குள்ளேயே தன்னுடைய உயிரை மாய்த்து அவனுக்கு மாம்சியமாக தன்னைத்தானே உணவெடுத்துக் கொள்கிறது இந்த ஆண் புறா. ஆக இப்படி ஒரு பிராணி, அதாவது ஒரு அஞ்சு அறிவு இல்லாத ஒரு பிராணி, அஞ்சு அறிவு இருக்கக்கூடிய ஒரு பிராணி, அந்த பிராணி தானும் அனுஷ்டித்து நின்றது என்று உரைக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். அதாவது எப்படி எப்படி சொல்கிறார் அப்படின்னாக்க, இங்கே சாஸ்திரங்கள் அவ்வளோ சொல்லியிருக்கு, அதை பின்பற்றக்கூடிய நாம் இங்கே ஒரு சரணாகதனை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு இவ்வளோ விசாரிக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு புறாவானது எப்படி ஒரு அனுஷ்டித்து காட்டியது என்பது தான் இந்த கதையின் ஒரு சாராம்சம். மேலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இங்கே சரணாகதன்னு ஒருத்தர் வந்திருக்கான். அந்த சரணாகதனை விளக்குவதற்காக நீங்கள் இருப்பது போல அங்கே அந்த பறவையை விளக்குவதற்கு யாரும் கிடையாது. அங்கே இங்கே நான் பிராட்டியை பிரிஞ்சிருக்கேன், அதாவது சீதையை நான் பிரிஞ்சிருக்கேன், அது போல் இல்லாமல் அங்கே அவன் கண்ணு முன்னாடியே அந்த ஆண் புறா கண்ணு முன்னாடியே இந்த பெண் புறாவும் இருக்கிறது, அதனால தான் அது சரணாகத ரக்ஷதம் பண்ணித்தோ அப்படின்னு எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்து. மேலும் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, சத்ரு அப்படின்றார், அதாவது சத்ரு அப்படின்னாக்கா எதிரியான ராவணன் அவனுடைய தம்பி என்பதால் விபீஷணனுடைய உறவை கண்டு நாம் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் அந்த புறாவானது என்ன பண்ணுறது அப்படின்னா பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, அங்கே நேராக இருக்கான் தன்னுடைய அந்த புறாவை பெண் புறாவை அடைச்சி வச்சிருக்கான் அந்த கூண்டில். அப்போது அடைச்சி வச்சிருக்கும்போது கூட தன்னுடைய எதிரியை ரட்சித்தது அந்த புறா. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அதாவது சரணமாகதகா அப்படின்றார். அடுத்தது சரணமாகதகனாக தன்னுடைய இருப்பிடத்தை தேடி வந்தவன். இங்கே விபீஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, தத்வயா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணாகதகா அப்படின்றார். அதாவது புத்திரர்கள் பந்துக்கள் எல்லாரையும் விட்டு சக்கரவர்த்தி திருமகனையே தஞ்சமாக பத்தினான் விபீஷணாழ்வான். அவனை நாம் ஆராயிறோம். ஆனால் அந்த பறவையானது என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, அவன் இருப்பிடம் வந்ததுக்கே தன்னுடைய தன்னைத்தானே அர்ப்பித்து அவனுக்கு கைமாறு செய்தது, அதாவது அவனுக்கு விருந்தளித்தது என்று சொல்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். அதாவது எங்கே வந்தான் அப்படின்னாக்கா, அவனுடைய இருப்பிடத்தை கூட தேடி போல தன்னுடைய இருப்பிடத்தை தேடி, அதாவது தான் இருந்த மரத்தனுடைய நிழலில் வந்தான். அதன் காரணமாகவே அந்த வேடனை ரட்சித்தது. என்ன பண்ணிது அப்படின்னாக்கா, இதுக்கு மேலே அர்ச்சித்ததா இவனை நாம் ஏற்றுக்கிறதுக்கே இவ்வளோ விசாரப்படுறோம். ஆனால் அது என்ன பண்ணித்து அப்படின்னாக்கா, எப்படி ஒரு பூஜைக்குரியவனை அர்க்கியபாத்தியங்கள்லாம் சமர்ப்பித்து
நாம் எப்படி ஒரு பூஜை பண்ணுறாமோ அவனையும் என்ன பண்ணித்து அப்படின்னாக்கா, அதை கொண்டு உலர்ந்த குச்சியெலாம் கொண்டு இதை தீ மூட்டி அவனை குளிர போக்குவிக்க செய்து என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இதுக்கு மேலே என்ன பண்ணித்து அப்படின்னாக்கா, தானாகிற மாம்சம், அதாவது சொச்சை மாம்சகா அப்படின்றார் இந்த இடத்துல வால்மீகி பகவான். அதாவது அந்த தன்னுடைய மாம்சம், தானே அந்த நெருப்பில் விழுந்து தன்னைத்தானே அது அவனுக்கு விருந்தாக கொண்டது. அதாவது எப்படி சொல்கிறார் அப்படின்னாக்கா, தானாகிற மாம்சம், அதாவது தான் தன்னுடைய தேகம் வேறு ஆத்மா வேறு என்று அறிவில்லாத பட்சி, அதாவது தேகாத்மா விவேகமுடைய விவேகமில்லாத ஒரு பட்சியானது சரணாகத லட்சணம் செய்திருக்க, ஆனால் நமக்கு இந்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்குது, ஆத்மா வேறு இந்த உயிர் வேறுங்கிற ஒரு அறிவு இருக்குது, அப்பேற்பட்ட அறிவுள்ள நாமும் விபீஷணன் சரணாகதனம் பண்ணுறதுக்கு இவ்வளோ அஞ்சுகிறோம் என்று சக்கரவர்த்தி திருமகன் மகாராஜரிடத்தில் விரித்துரைத்தார். இதை கம்பர் ஒரு அழகாக ஒரு பாசுரமாக வடிக்கிறார். பேடையை பிடிக்க வந்த தன்னை பிடித்து, பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்தடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தியை மூட்டி பாடுற பசியை நோக்கி தன்னுடன் கொடுத்த பைம்புள் வீடு பெத்துய்ந்த காதை வேதத்தின் விழுமிதென்றோ அப்படின்றார். அதாவது இந்த வேதமானது வேதத்திலையும் உட்பொருள்கள், அதாவது வேதத்தின் விழுமிதென்றோ அப்படின்னு சொல்கிறதுனால இது ரொம்ப காலமாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. மேலும் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, இந்த புறாவானது என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்கா, மனைவிய பிரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த புறா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, ஜாதியால் அந்த வேடனானவன் இந்த புறாவுக்கு விரோதி. அதாவது அந்த யார், அதாவது இந்த வேடனுக்கு என்ன தொழில் அப்படின்னாக்கா, இந்த புறாவை பிடிக்கிறது, இந்த பறவைகளை இம்சிக்கிறது தான் ஒரு தொழில். அப்படி இருக்கக்கூடியவனும் கூட தனக்கு மேலும் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னாக்கா, அவன் அந்த வேடனானவன் தன்னுடைய பெண் பேடையை அபகரித்து இருக்கிறான். அதாவது ஆபத்து காலத்துக்கு கூட கூட எப்படி ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி, அப்பேற்பட்ட அந்த பெண் புறாவை அபகரித்தவனை தான் இருந்த இடத்துக்கு வந்தான் என்று இந்த பெண் புறா ஆண் புறாவானது செய்தது. அதாவது தன்னுடைய இடம் தேடி வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு உபச்சாரங்களையும் அந்த ஆண் புறாவானது செய்தது. இவன் வந்தவன் என்ன பண்ணான், ஏதாவது கையெடுத்து கும்பிட்டானா, ஏதாவது எவ்வளோ சொன்னானா அப்படின்னாக்கா, அதற்கு மேற்பட ஒன்றுமே இல்லை. மேலும் இந்த புறாவானது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, ரட்சிக்க முடியாத ஒரு பிறப்பு. அதாவது மானிடர் ஜென்மம் மட்டுமே மற்றவர்களை ரட்சிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு இருக்கிறதுலேயே ஒரு பறவை இனத்தை சார்ந்த ஒரு புறாவானது இப்படியானது ஒரு ரட்சித்தது. யாரை ரட்சித்தது அப்படின்னாக்கா, ஜென்ம விரோதியான தன்னுடைய மனைவியை தன்னுடைய கூண்டிலே அடித்து கொண்டிருக்கும் கூடிய வேடனை பல காரணங்கள் இருந்தாலும் ரட்சிக்கக்கூடிய, பல காரணங்கள் இல்லாமல் இருந்தாலும் ரட்சித்த இந்த பெண் புறா. அப்படி ரட்சித்தது அப்படின்னாக்கா, இந்த ராவணனே வந்தால் கூட, என்னுடைய மனைவியை ராவணனே வந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த பெண் புறா, இந்த ஆண் புறாவானது நமக்கு காண்பிக்கிறது. மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, வானர சேஷ்டகா அப்படின்றார். அதாவது இந்த இடத்துல இன்னொரு ஒரு கதையும், வியாக்கிய வானர சம்பாதம் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது. அது என்ன கதை அப்படின்னாக்கா, ஒரு பெரிய ஒரு காடு, அந்த காடில் ஒரு புலியானது ஒரு மனிதனை துரத்துறது. அந்த மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறான் அந்த மனிதன். அப்போ அந்த மரத்தோட கிளையில் ஒரு பெரிய குரங்கு ஒன்று உட்காந்துட்டுருக்கு. அந்த குரங்கு சொல்கிறதான் மனுஷனை பார்த்து, மனுஷனே பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன், இந்த புலிகிடத்தில் நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கோ, நிம்மதியாக தூங்கு, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறதான் அந்த குரங்கு. அப்போ அங்கே கீழே அந்த மனுஷன் தூங்கின உடனே அசதியால் தூங்கிடுறான். அந்த அசதியால் தூங்கின உடனே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அந்த புலி சொல்கிறதான் குரங்கு இடத்துல,
ஏ குரங்கே, எனக்கு நீயும் உணவு தான், மனுஷனும் உணவு தான், நீ என்ன பண்ணி அந்த மனுஷனை தள்ளி விட்டுரு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த புலி. அப்போ அந்த குரங்கு என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, அவன் என்னை வீடு தேடி வந்திருக்கான், என்னை சரணம்னு சொல்லிருக்கான், நான் அவனை காப்பாற்றுறேன்னு உறுதி பூண்டிருக்கேன், அவனை நான் விடமாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் அவனை விடமாட்டேன் அப்படிங்கிறான். அப்படிங்கிறது அந்த அப்படின்ட்டு அந்த குரங்கு. கொஞ்ச நாடிக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, இந்த குரங்கு வந்து தூங்குறது இந்த மனுஷன் வந்து பார்த்துட்டுருக்கான். அப்போ அந்த புலி வந்து மனுஷங்கிட்ட சொல்லித்தான், மனிதனே எனக்கு நீயும் ஒன்று தான், இந்த குரங்கும் ஒன்று தான், ஆகையால் நீ என்ன பண்ணு, இந்த குரங்கை எனக்கு வந்து இரையாக்கி விடு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு தான் இந்த புலி. இந்த மனுஷன் வந்து ஐந்தருவி இருந்தாலும் இந்த குரங்கு புத்தியால் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டு தள்ளி விடத்துக்கு பார்த்தான். அந்த குரங்கு என்ன பண்ணித்து அப்படின்னாக்கா, அந்த குரங்கு பிடினால் கெட்டியாக பிடிச்சுண்டு இந்த மரத்து மேலேயே தங்கெடுத்து. அப்போ சொல்கிறதான் மனுஷன் ரொம்ப, அப்போ அந்த மனுஷனானவன் ரொம்ப நடுங்கி போயிட்டான். அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறதான் அந்த குரங்கு, மனுஷனே நீ ரொம்ப கவலைப்படாத, நான் உன்னை விட மாட்டேன், என்னை நீ வீடு தேடி வந்திருக்க, நீ சரணாகதன்னு சொல்லிருக்க, ஆகையால் நீ சரணாகதன், நான் சரண்யன், ஆகையால் உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறதான் விடமாட்டேன் அப்படின் தான் அந்த குரங்கு. ஆக அத்தகைய உதவியை புரிந்த வானரத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய நீ எனக்கு நீ இவ்வளோ தூரம் சொல்லணும், நீ எனக்கு நானே தப்பாக இருந்தால் கூட என்னை நீ திருத்த வேண்டிய நீ எனக்கு போய் எங்கிட்ட வந்து நீ அந்த ஒரு விபீஷணனை கொல்லலாம் அப்படிங்கிறது சொல்லலாமா அப்படிங்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். இத்தகைய பறவையோடைய அனுஷ்டானமே இதுவாக இவே இருந்தாலும், லகுகுலத்தில் பிறந்திருக்கிறேன்னா எவ்வளவு செய்யணும், தோஷம் இருந்தாலும் இருக்கட்டுமே, தோஷத்தை திருப்பி தச்சத்தியாதுன்னு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அப்படி தோஷமே இருந்தாலும் அது எனக்கு ஒரு, அவனிடத்தில் தோஷமே இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெருமை இல்லை. ஏன்னாக்கா தோஷம் நிறைந்த வேடனை ஏற்கனவே இந்த பறவையானது ரட்சித்து அதன் பேரை தட்டி கொண்டு போயிடுத்து, இதுக்கு மேலே எனக்கு என்ன ஒரு பெருமை இருக்குது? அதாவது பறவைக்கு முன்னாடி நான் இந்த நல்ல காரியத்தை பண்ணியிருந்தானாக்கா என் பேர் நிலைச்சிருக்கும், ஆனால் எனக்கு முன்னாடியே இந்த பறவையானது என்ன பண்ணிது அப்படின்னாக்கா, தன்னுடைய மனைவியை பிடித்து கொண்ட வேடனை தானே வந்து அவனுடைய வீடு தேடி வந்ததால் அவனுக்கு ஆராதனம் பண்ணி அவனுக்கு எல்லாமே சொல்லி அவனுக்கு தீயை மூட்டி தன்னைத்தானே இரையாக்கி கொண்டது. இத்தகைய ஒரு செயலை செய்து கொண்டதன் மூலம் அந்த பேரை அந்த பறவையானது தட்டி கொண்டு போயிடுத்து அப்படிங்கிறது இங்கே சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு அதாவது எப்படின்னாக்கா ஒரு புண்பட்டது அப்படின்றார் நமது ஆச்சாரியர்கள். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்பவர் எம்பெருமானாரின் மிக முக்கியமான சிஷியர்களிலே ஒருவர். அவருடைய அந்திம காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் போய் கேட்குறாலாம் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் இடத்துல, நீர் இப்போது உம்முடைய திருவுள்ளத்தில் என்ன நினச்சின்னு இருக்கீர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறான், திருப்பியும் ஒரு புறாவை போலும் நாம் ஒரு சரணாகத ரக்ஷணம் பெற்றிலேன், அப்படி செய்ய நேர்ந்தாலும் ஒரு புறாவானது பெயர் பெற்று போனது என்று இந்த கடற்கரையிலே பெருமாள் திருவுள்ளம் பட்டார், இத்தகைய தன்மையை நினைத்து சரணாகதரான நாம் பரமபணம் அடைவதில் ஐயமில்லை என்று நிற்பரனாய் கிடந்தேன் என்று அருளி செய்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஒரு புறாவானது, இந்த புறாவானது இத்தகைய ஒரு வேடனை, அதாவது ஒரு தன்னுடைய எதிரியான ஒரு வேடன் அந்த இடுப்பிழுத்தை தேடி வந்திருக்கான் அப்படிங்கிறது நினச்சி அவனிடத்தில் ஒரு அவனை இவ்வளோ தூரம் உபச்சாரம் பண்ணி எல்லாமே அவனுக்கு செய்தது அந்த புறா. அத்தகைய புறா செய்த செயலை கூட தான் செய்யவில்லை, மேலும் அத்தகைய ஒரு புறாவானது புறா அப்படி ஒரு சரணாகத லட்சணம் தான் பண்ணவில்லை என்று சக்கரவர்த்தி திருமகன் மிகவும் திருவுள்ளம் பட்டார். ஆக திருவுள்ளம் பட்டார் என்று அருளாளப் பெருமாள் எம்பெருமானார்
தம்முடைய அந்திம திசையிலே நினைத்து கொண்டிருந்தார். மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல அல்லாஹ் பெருமாள் எம்பெருமானார் இத்தகைய ஒரு இத்தகைய ஒரு புறாவானது எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை இவ்வளோ புண்படுத்தித்ததே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே போலவே நமக்கு பேறு கிடைப்பது என்பது எம்பெருமானுடைய குணத்தால் அன்றி நம்மளுடைய செயல்களால் அன்று என்பது சுவாமி அருளாள பெருமாள் எம்பெருமானுடைய ஒரு திருவுள்ள கருத்து. ஆக இதுக்கு மேலே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு புருடா உரிய சரணாகத அனுஷ்டானத்தால் நான் சரணாகத லட்சணம் அந்த புறா மாதிரி தான் செய்யலை என்பதை சொன்னேன். இதற்கு மேலே என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கண்டு என்பவருடைய ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். இந்த கண்டு என்பவர் யாருனாக்கா, ரிஷி கண்வருடைய புத்திரர். இந்த ரிஷி கண்வர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்கா, அனைத்து வேதங்களுடைய தாத்பரியமான தத்துவத்தையும் இதத்தையும் புருஷார்த்தையும் நேரே கண்டவர் கண்வ பகவான். அவருடைய புத்திரர், அதாவது எப்படி வியாசருடைய பராசருடைய புத்திரர் வியாசரோ, அதே மாதிரி இங்கே கண்வருடைய புத்திரர் கண்டு. அந்த கண்டுன்றவர் ரிஷி பரம ரிஷின்னு சொல்வா, அதாவது கண்வரை ரிஷின்னு சொல்வா, கண்டுவை பரம ரிஷின்னு சொல்வா. எப்படி அப்படின்னாக்கா, கண்வர் வந்து தன்னுடைய தபோபலத்தால் அனைத்தையும் கண்டார். ஆனால் இந்த கண்டுவானவர் எப்படின்னாக்கா, அவர் இவருடைய வயிற்றில் பிறந்ததாலேயே, அதாவது இவருடைய புத்திரராகவே பிறந்ததால், அதாவது கண்வர் வந்து கண்டு வந்து கண்வருடைய புத்திரராகவே பிறந்ததால் எந்த சிரமமும் இல்லாமல் அனைத்தையும் கண்டார் என்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். அவர் கூடிய வார்த்தை என்ன, அதாவது என்ன அப்படின்னாக்கா, சரணாகதன், அதாவது கைகூப்பி நெஞ்சாலே வந்தாலும், நெஞ்சாலே சரணாகதி அப்படின்னு நினச்சி வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து கையை கூப்பி வந்தாலும் சரி, வாயால் சொல்லி இதை மாதிரி நான் உன்னை சரணமடைஞ்சிருக்கேன்னு சொன்னாலும் சரி, மேலும் கையை கூப்பி தன்னுடைய செய்கையால் தான் சரணமடைந்திருக்கிறேன்னு வந்து சொன்னாலும் சரி, அந்த சரணாகதனை நாம் காக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்கிறார் கண்வ மகரிஷி. இதற்கு மேலே என்ன சொல்வார் அப்படின்னாக்கா, அவனிடத்தில் கொடியவனாகவே இருந்தாலும் சரி, அதாவது எதிரி கொடியவனாகவே இருந்தாலும் சரி, அவனை நம்முடைய வீடு தேடி வந்துவிட்டால் அவனை ரட்சிப்பது என்பது நம்முடைய கடமை. அத்தகைய சரணாகத ரட்சணமானது நாம் செய்யப்படாமல் போனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் நம்முடைய சேர்த்து வச்சிருந்த அனைத்து புண்ணியத்தையும் அந்த ஒரு எதிரியானவன் எடுத்துக்கொள்வான். அதாவது சரணாகதன் ஒருத்தன் நம்ம தேடி வந்து நாம் அவனுக்கு சரண்யனாக இல்லாமல் இருந்தானாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நாம் செய்த அனைத்து புண்ணியத்தையும் அவன் எடுத்து கொண்டு போவான். மேலும் இன்னொரு ஸ்லோகம் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அதாவது எத்தனை நீ வந்து தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக எவ்வளோ செயல்கள் புரிந்தாலும், நீ அந்த சரணாகதனுக்கு ஒரு சரணாகதி பண்ணலை அப்படின்னாக்கா, நிச்சயமாக நீ பண்ண அனைத்து தர்மங்களும் வீணாகத்தான் போகும் என்று சொல்லி மேலே தன்னுடைய விரதத்தை சொல்லுகிறார் சக்கரவர்த்தி திருமகன். அடுத்த உபன்யாசக சுவாமி இதை மேலும் மேலும் அனுபவிப்பார். குற்றம் குறைகள் ரொம்ப மிகுந்து இருக்கலாம், அதையே ஒரு பொருட்டாக கொண்டு அடியேனை கிருபைக்கு பாத்திரமாகும்படி கிருபை செய்தருள் வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன், ஸ்ரீமதே ரம்மஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே, ஸ்ரீரங்கவாசினே பூயா, நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.